இந்த சாக்கிய நாயனார் என்ன பண்ணுவார்? தினந்தோறும் என்ன பண்ணுவா? பரமேஸ்வரத்துல கள்ள வீசுவார். ஏண்டர் உள்ளூர மனசுல நான் புட்பத்தை போடுறேங்கிற எண்ணத்துல கள்ள வீசுவாராம். அவளுக்கு என்ன தெரியும்? கள்ளன்னா வீச்சுட்டு இருக்காரு. சரி, அப்படி விட்டுருக்கா, என்ன சிவ பூஜை பண்ணப்படாது அப்படின்னு நினைச்சுட்டு அவர் கல்ல வீசிட்டு இருக்கான்னு விட்டாலாம். ஆனா பரமேஸ்வரன் உள்ளூர மனசுல வருத்தப்பட்டு கல்லாலேயே பகவானை பூஜை பண்ணினாரா சாக்கிய நாயனார் அப்படின்னு அவருடைய நாயன்மாருடைய சரித்திரங்கள்லாம் விசேஷமாக இருக்க அப்படிப்பட்டதான். தனுஷா முசலே நிர்வா வதத்தே பிரிகரம் ததா கரோமி. உங்களுக்கு எது பிரியம்னு சொல்லுங்க அதுக்கு தகுந்த போல நான் பண்றேன். கல்லால் எழுத்தும் கை வில்லாட்டில் தூங்கினாலும் கனி மதுர சொல்லால் துதித்தும் அப்படின்னு விசேஷமாக தாய்மானவர் பாடிட்டு இருக்கார். அப்படி கல்லால அடிச்சவரையும் நீங்க காப்பாத்தின்றிருக்கல சுவாமி, ஆகையால் பூஜை உங்களுக்கு எப்படி பண்றது எனக்கு தெரியலையே. வில்வத்தினால பூஜை ஏகஞ்ச வில்வம் சலிலம் சக்கிஞ்சது சமர்ப்பிதம் சங்கர மூர்த்தி பக்தியா. ஒரே ஒரு திரிதளம் திரிகுணாகாரம் திரிநேத்திரம் அப்படின்னு ஒரே ஒரு வில்வத்தை பரமேஸ்வரன் தலையில வச்சு ஒரு உத்தரடி ஜலத்தை போட்டா போறோம், பக்தியோட போட்டா போறோம்னு சொல்றா. அனப்பா இருக்கு என்ன, என்ன புட்பங்கள் எல்லாம் போட்டா மன்மதன் நம்ம இருக்கப்பட்டான். வில்லால அடிச்சார் அர்ஜுனன் அவரை துதித்து அவருக்கு மந்திரம் வேற கொடுத்துருக்கு. கல்லால எரித்தார் சாக்கிய நாயனார், அந்த கல்லால அடித்தவரையும் நீங்க சந்தோஷப்படுத்தி அது விசேஷமாக நீங்க எடுத்தார். அதனால சிவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார்னு சொல்றது. ஆகையால் எனக்கு எப்படி பூஜை பண்றதுன்னு தெரியலையே, பூஜா மெத்தடே தெரியலையே, இருக்கிறவா யார கேட்டாலும் நமக்கு தெரியாதுங்கிறான். புராணங்கள்ல இப்படியும் அப்படியும் இருக்கே, என்னப்பா சொல்லுவேன்? தனுஷா முசலே நஜஸ்ம பெர்வா வதத்தே பிரீதிகரம் ததா கரோமி. ஹே பரமேஸ்வர, நீங்க பிரத்யட்சமாய் நீங்க சொல்லுங்க. ஏன்னா வேற யார் நம்பரா போல இல்ல, ஏன்னா இப்படிதான் இருக்க, ஆகையா நீங்க வந்து சொல்லுங்க, அதுக்கு தகுந்த போல நான் பண்றேன் அப்படின்னு பகவான பிரார்த்தனை பண்ற. அதுக்கப்புறம் பகவான பூஜை பண்றதுக்குன்னா என்னன்னு அவருக்கு இது வேணும்னு பொருளை பத்தி இல்ல, எவ்வளவு பொருள் இருந்தா நிறைய பொருள் இருந்தா சந்தோஷப்படுவார்னு இல்ல, சரியான ஒரு மனசு இருக்கணும், உள்ளூர மனசு சுத்தமா இருக்கணும். அகத்துல இருக்கிறதா முகத்துல காணப்படும், தெளிவா இருக்குன்னு உள்ளூர சந்தோஷமா இருக்காருன்னு அர்த்தம். அந்த மனசுல ஒரு சாந்தி ஒரு தாந்தி அவைகள் இருந்தால் பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார். நீங்க நிறைய கடையில இருக்கிற எல்லா பழத்தையும் கொண்டு வந்து வச்சோ, இல்ல கடையில இருக்கக்கூடிய தான் அடிக்கி வச்சிருக்கக்கூடிய தான் ஸ்வீட் எல்லாம் வாங்கி வச்சோ பகவான் கேட்கல. ஆனா அவர் என்ன கேட்கிறார், உங்க மனசு தூய்மையா இருக்கா, சுத்தமா இருக்கா, அதுல ஆசைகள் இல்லாம இருக்கா, யாரு மேலும் கோபம் இல்லாம இருக்கா, கூடிய மட்டும் இன்னொருத்தருக்கு சகாயம் பண்ணிட்டே இருந்தீங்க, இன்னொருத்தர் வாங்கிறது இல்ல, நீங்க பண்ணணும், உங்களால முடிஞ்சதான சகாயம் பண்ணிக்கொண்டே இருக்கணும், எல்லாருக்கும் எதையும் எதிர்பாராமல். மனுஷியாளுக்கு முக்கியமா வேண்டிய எப்ப பாரு, என்னால இன்னொருத்தருக்கு என்ன தொண்டு பண்ண முடியும், அது யோஜனை பண்ணி பாத்தீங்களா? நம்ம வந்து மரங்கள்லாம் நமக்கு நிழலை கொடுக்கறது, நீங்க என்ன கொடுத்த மரத்துக்கு, கொஞ்சம் யோஜனை பண்ணி பாரு. மாமரம் எல்லாம் நிறைய பழங்களை கொடுத்துருக்கு உங்களுக்கு, நீங்க மாமரத்துக்கு என்ன கொடுத்த, என்னைக்காவது ஒரு வாழை ஜலத்தை விட்டுருக்கலா, கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. அந்த மரங்கள் பட்சிகளுக்கு நிறைய இருக்கிறது கூடு கட்டிக்கிறதுக்காக இடம் கொடுத்துருக்கு. நம்ம ஏதாவது பண்ணிருக்கோமா, நம்ம ஆத்துக்குள்ள ஒரு சின்ன பூச்சி வந்துருந்தா அதை விரட்டி அனுப்புறோம், பூச்சி கூட வரப்படாது, ஏன்னா உங்க வீடா, அது உள்ள வரவே படாது, அது என் வீடுன்னு கரப்பு வந்து அதை முதல்ல அதை பேகான அடிச்சு அது போயிடணும். இங்க ஒன்றும் இருக்கப்படாது, நான் ஒத்தந்தான் இருக்கணும். என்ன சார் மனுஷனுக்கு விவகாரம், உலகத்துல பாருங்க ஒவ்வொன்றும் எவ்வளவு சகாயம் பண்றது, நதி வல பிரவைச்சுட்டே இருக்கு, எவ்வளவு ஜலம் நீங்க எடுத்துன்னு போனாலும் அது வேண்டாம் என்னுடைய ஜலத்தை எடுத்துன்னு போகாதேன்னு சொல்றதா. பழைய நாள் எல்லாம் வீட்டுல தீர்த்தம் வரா வராது, கிராமாந்தரத்துல என்ன பண்ணுவா, ஆத்துல இருந்து குடத்தை எடுத்துன்னு போய் ரெண்டு குடம் ஜலம் அங்க இருந்து கொண்டு வருவா நதியில இருந்து. அத்தனை பேர் குடத்துல ஜலம் எடுத்துன்னு வந்தாலும் அந்த நதியானது ஏன் என் ஜலத்தை எடுத்துன்னு போனேன்னு சொல்லித்தா. ஒருத்தர் சின்ன சொம்புல எடுத்துன்னு போறார், ஒருத்தர் பெரிய குடத்துல எடுத்துன்னு போறார், இவாளுக்கும் கொடுக்கறது அவளுக்கும் கொடுக்கறது. இப்படி உலகத்துல எல்லாமே பாருங்க, ஒரு மனிதனை தவிர எல்லா உருப்படியும் மனுஷியாளுக்கு வேண்டியதான சகாயம் பண்ணி கொண்டே இருக்கு, எல்லோருக்கும் பண்றது, யாருக்கையும் சகாயம் வாங்கி கொள்ளாமல் எல்லாம் எனக்கே நீங்க பண்ணுங்கன்னு சொல்றது இந்த மனிதன் ஒத்தந்தான். நல்லா யோஜனை பண்ணி பார்க்கணும், இவனுடைய சரீரமும் யாருக்கும் உபயோகம் இல்லை. பாம்பு பிராணனை விட்டுடுத்து அதனுடைய சரீரம் தோல் எடுத்து அந்த லேடிஸ் ஹேண்ட்பேக் பண்ணிக்கிறான். இந்த மனுஷன் போயிட்டானா இவனுடைய தோல் எதுக்கும் உபயோகப்படாது, அது தொட்டா குளிக்கணும்னு சொல்றது. இப்படி இருக்கோம் நம்ம, உயிரோட இருக்கிறப்பே ஒரு கண்ணு மரணானந்தரம் என் கண்ணு யாருக்காவது கொடுங்க, என்னுடைய இதை யாருக்காவது கொடுங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லலாமோ இல்லையோ. நீங்க எங்க பிராணனை விட போறான்னு தெரியாது, இங்கேயோ அமெரிக்கால போய் பிராணம் விட்டேன்னா அங்கே இங்கே இந்த வர வரைக்கும் இருக்குமா, அட்லீஸ்ட் சொல்லாவது சொல்லாம நான் பிராணம் போன பிறகு என் கண்ணை யாராவது கொடுக்கணும், இது இதயம் யாருக்காவது கொடுக்கும், கிட்னிஸ் யாருக்காவது கொடுக்கும் சொல்லி வைக்கலாமோ இல்லையோ? ஏன் இவனுக்கு தெரியாது சார், அப்ப போனா பரலோகம் கிடைக்குமோ இல்லையோன்னு டவுட் வந்து கேட்கறான். இந்த உலகத்திலேயே நீ இன்னொருத்தருக்கு உதவல, பரலோகத்தில் உனக்கு வர போறதுன்னு நினைக்க போறல, என்ன பாருங்க விவகாரம் என்னன்னா மனுஷனை இது தெரிஞ்சுக்கணும். ஆகிய பூஜைக்கு வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருக்கணும் என்கிறதில்ல, ஆடம்பரமாக அது பண்ணணும் இது பண்ணணும்னு இல்ல. ஆனா பகவானுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க நாலு பேருக்கு சகாயம் பண்ணக்கூடியதான எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். எப்ப பார்த்தாலும் என்னால முடிஞ்சது ஏதோ பண்ணிட்டே இருக்கோம், எல்லோருக்கும் பண்ணி கொண்டிருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் வேணும், மனசுல சாந்தி வேணும். ஆகையால் மனசுல சாந்தி வேணும்னா என்னன்னா முக்கியமாக வாக்கல இனிமையான சொல் இருக்கணும். வச்சசா எப்ப பாரு இன்னொருத்தர் பத்தி கோல் சொல்லுண்டே இருக்கணும். அவன் அப்படி இவன் இப்படி இவன் பண்ணிட்டு இருக்கான் அதை பண்ணிட்டு இருக்கான், முதல்ல அதர்மம். இப்ப இன்னொருத்தர் பத்தி நம்ம சொல்றதை நிறுத்தணும்னா என்ன பண்ணோம்னா பேச்ச நிறுத்தணும். அனாவசியமான பேச்ச நிறுத்தி விடுங்க, ஒவ்வொரு வார்த்தையும் பேசுறதுக்கு முன்னால் இது தேவைத்தானா அப்படின்னு நினைச்சுட்டு யோஜனை பண்ணி அப்புறம் பேசுறோம். ஒரு வார்த்தை பேசணும்னு ஆரம்பிக்கிற ஒருத்தரோட முதல்ல மனசுல இதை நம்ம பேசிதான் ஆகணுமா யோஜனை பண்ணி அப்புறம் பேசுங்க, கிழிஞ்சதுக்கு உங்க பேசவே முடியாது. என்ன நம்ம பேசுறதுக்கு முன்னாலே இது ஒரு யோஜனை பண்ணி அதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா அது பேசவே முடியுமா? அதனாலதான் மௌனம் இருக்கணும். அனாவசியம் மௌனமா இருந்தா ஒண்ணுமே பேசப்படாதுங்களா? சில பேர் மௌனம்னு சொல்லுவா, பெரிய போர்டு எழுதி வச்சுட்டு எல்லாத்தையும் எழுதிட்டே இருப்பான், அதை படிக்கிறது ஹேண்ட் ரைட்டர் கூட சரியா இல்லைன்னு பேஜே சொல்லப்பா எதிர்க்க இருக்கிறான், அப்படி இருக்க கூடாது. விவகாரம் என்ன, மனசு சாந்தியா வச்சுக்கணும், யாரோடையும் பேசப்படாது, எந்த அளவு குறைக்கணுமோ அந்த அளவு குறைச்சி வச்சுக்கணும் முதல்ல வர்த்தசா. ரெண்டாவது என்ன, ஆக்ஷன். நம்ம எப்பொழுதுமே நம்மளுடைய வியாபாரம் எப்படி இருக்கணும்னா இன்னொருத்தருக்கு துன்புறுத்தராபாலே இருக்கப்படாது. சில பேர் பேசும் காலத்திலேயே உதட பேசண்டே இருப்பான், உதட அப்படியும்பா இல்லைன்னா கண்ணை ஒரு மாதிரி பார்ப்பான், அவர் நம்மளை பார்க்கற காலத்திலே நம்ம அவளை பார்க்க வேண்டாம்னு தோணுங்க. சில பேர் கண்ணடிப்பட்டது ஏன்னா அல்ல எல்லாம் விழுந்து போயிடுச்சு சார்மா, அவர் ஒரு மாதிரி பார்த்தார் சார் அதனாலேயே எல்லாம் கெட்டு போச்சு. ஸ்திரீகள்லாம் புருஷாலெலாம் இங்கே வராதுங்கவா, மாவரைக்கிற பார்த்தா மாவு பிடிச்சி போயிடும். அன்னைக்கு இந்த மனுஷனுக்கு இருக்குமே ஆனால் என்ன சொல்றது, சும்மா அப்படின்னு சொல்ற நீங்க பார்த்தா மாவு பிடிச்சி போயிடுங்கிறான். ஆனால் விவகாரம் என்ன, ஆனால் லோகத்தில் சில பேர் பார்த்தா ஒரு விஷயம் நடக்கிறது, காரணம் என்ன, மனசுல கல்மட்டது. எப்பொழுதுமே மனசு சாந்தமா இருக்கணும். உங்களுடைய ஆச்சாரம் நீங்க பழகிறது எப்படின்னு தெரியணும். எல்லோரு இடத்துலையும் மரியாதையே பழகணும். அவன் சின்னவரா இருந்தாலும் அவனை வாடா போடான்னு பேச வேண்டாமே, அங்கோன்னு மரியாதை கொடுக்க வேண்டாம், சாதாரணமா பேசுங்களேன், அவனுக்கு ரொம்ப மரியாதையும் கொடுக்க வேண்டாம், சின்ன குழந்தைனா வாமான்னு சொல்லுங்களேன், கண்ணாவான்னு சொல்லுங்களேன். சில பேர் அதட்டி பேசுறது, நீ என்ன பண்ணின வாடா போடா அப்படிங்கிறது, வயசான பிறகும் 60 வயசானா அவனுக்கு என்ன தெரியும்னு சும்பன் அப்படிங்கிறது, அவனுக்கு என்ன தெரியும்னு யாருக்கு என்ன தெரியும், யோஜனை பண்ணி பாருங்க உமக்கு என்ன தெரியும், அவாவா அவாபா துறையில அவா வசதி. ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன விஷயமாயிடுது, என்ன பல்பு எரியலன்னா அதை கயட்டி வேற பல்பு போட உமக்கு தெரியல, எலக்ட்ரிஷியன் வந்தால் தான் போட முடியுது. ஏன் சார் என்னடா இவர் எலக்ட்ரிக்கல் ஐஐடியில் பாஸ் பண்ணினார், என்ன விவகாரம்னர் தெரியல. அப்போ எல்லோருக்கும் எல்லாமும் தெரியுமா? சிலது சில பேருக்கு தான் தெரியும். ஆகையால் இன்னொருத்தரை வையப்படாது. லோகத்தில் எப்படினார், அவன் வசத்தை இவன் தாழ்த்தி எனக்கூடியதான எண்ணமே இருக்கப்படாது. இதுதான் ஆச்சாரம்னு பேர். நம்ம எப்படி பழகணும், நாலு பேர் இடத்துல எப்படி இருக்கணும் என்கிறது தெரியணும். ஆகையால் வச்சசாச்சரிதம் வதாமி சம்போ அகமுத்யோக விதாது பிரசக்த, ஹே பரமேஸ்வர உத்யோக விதாது, எப்படி பழகணும் எப்படி பண்ணணும் எந்த யோகம் பண்ணணும் என்கிறது எனக்கு தெரியலையப்பா. அகமுத்யோக விதாது பிரசக்த உத்யோக விதாது, உத்யோகம் அப்படின்னு சொன்னேன்னா எந்த செயலை எப்படி பண்ணணும் என்கிறது தெரியாது நமக்கு. நிறைய பேருக்கு தெரியவே தெரியல, என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எப்படி நடந்துக்கணும் பெரியவள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நமக்கு தெரியல. அவ பேசுறதுக்கு முன்னாலே நம்ம பேசப்படுறோம், இல்ல இல்ல அப்படி இல்லை நான் சொல்றதான் கேளுங்கோங்கிறோம். பெரியவா எதை சொன்னாலும் முதல்ல காதை கொடுத்து கேளுங்க, ஒரு 10 நிமிஷம் ஆனாலும் முறை கேளுங்க. கேட்ட பிறகு எல்லாம் கேட்ட அப்ப இது இப்படி நடந்துவோம், நீங்க சொல்றபடி பண்ணினா இந்த தருமே என்ன பண்றது, பின்னால கேளுங்களே இங்க பேசுறதுக்கு அப்படி இல்ல என்ன இப்படின்னு சொன்னா பாத்தீங்களா இவனுக்கு என்ன திவரு, நான் பேசுறதே கேட்க மாட்டேங்கிறான் சார். அவ சொல்றது சரியா இல்லாம இருக்கலாம், வயசானத்தினாலே எல்லாம் தெரியணும்னு நிர்பந்தம் இல்ல. இல்லாத போனாலும் அவளிடத்துல நம்ம முதல்லயே கண்டிச்சோமே என அவளுக்கு கோபம் வருது. அப்படி பண்ணக்கூடாது. யாரையும் கேளுங்க ஒரு ரெண்டு நிமிஷம், அதுக்கப்புறம் இப்படி பண்ணினா இந்த ப்ராப்ளம் வரும் போல இருக்கே அப்படின்னு சொல்லுங்க. ஓஹோ அப்படி, அப்ப நீங்களே சொல்லுங்களேன், அவளே வந்துருவா படிக்க. சோ உங்களுடைய எச்சம் ஹவு டு பிஹேவ் தெரியணும். இதெல்லாம் நமக்கு தெரியல. அகம் உத்தியோக விதா சுதே பிரசக்தா. உத்தியோகம்ங்கிறது அகம் உத் யோகம். யோகம்னு என்னதுன்னு யோக மார்க்கம் எனக்கு தெரியாது. மனுஷன் என்ன பண்ணுனர், உலகத்தை எல்லாமே ஜெயிக்கலாம், உங்களுடைய மனசை நீங்க ஜெயிக்க முடியாது. ஆறாம் அத்தியாயத்துல பகவத்கீதையில பகவான் வரிசை யோகம் எல்லாம் சொன்னார். எல்லாத்தையும் கேட்டுட்டான், ஒரு 35 ஸ்லோகங்கள் கேட்டுட்டான் அர்ஜுனன். கேட்டுவிட்டு அப்புறம் ஒரு கேள்வி கேட்டார், சுவாமின்னு நீங்க சொல்றதெல்லாம் இது வேலைக்கு ஆகாத போல இருக்கேங்கிறோம். என்ன சுவாமின்னர், இதெல்லாம் இருக்கட்டும், இந்த மனசை அடக்கிறதுன்னு பாருங்களா. அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம். இந்த மனசை அடக்கிறதுன்னு அடக்குங்கோ அடக்குங்கோன்னு சொல்றது அடக்கிறது முடியாதுன்னு தோன்றது எனக்கு அப்படிங்கிறன்ன பகவான் இவ்வளவுன்னு சொன்ன. இது முடியாதுன்னு சஞ்சலத்வாஸ்திதிம்ஸ்திராம். இந்த மனசு அசைகிறது அசைகிறது, நேரம் இப்படி அசையா போறாது. நல்ல பேக்காத்து வரும்ப துணியில காய போட்டேன்னா அந்த துணியாக பல விதமாக அசையறதோ அது மாதிரினா மனசு அசைகிறது. ஒண்ணு நினைச்சுட்டே இருக்கிறப்ப இன்னொன்னு ஞாபகம் வருதுன்னு, பூஜை பண்ணணும்னு பகவான் உட்கார்ந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணமான்னு ஞாபகம் வருது. பால் மேல வச்சோமே இறக்கி வச்சேனா இல்லையான்னு சந்தேகம் வருது. கதவு மூடி இருக்கேனா இல்லையான்னு சந்தேகம் வருது. இப்படி 1000 சந்தேகங்கள் வந்து பூஜை தவிர இது எல்லாம் மனசு சுத்திருக்கு. ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறது இங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மனசை நீங்க கட்டுப்படுத்தணும்னு சொல்றல, இது முடியாத காரியம் நினைக்கிறேன்னு என்ன பண்ற நீங்க. நான் வந்து வெறும்னு சொல்லல சுவாமி, ட்ரை பண்ணி சொல்லியிருக்கேன். இந்த மனசை அடக்கிறதுக்காக வேண்டியதான முறைகள்லாம் கையாண்டு அதுக்கப்புறம் அது முடியலேங்கிறதுன்னா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆகையால் இது முடியாது போல இருக்கேன். நீங்க சொன்ன யோகம் எல்லாம் சரியா வரலையே, மனசை அடக்க முடியாது போல இருக்கேன் மனிதனால அப்படின்னு கேட்டா பகவான் அசம்சயம் மகாபாவோ மனோ துர்நிகிரகம் ஜலம். சந்தேகம் இல்லப்பா நீ சொன்னது, பகவானே ஒத்துட்டார். ஏன்னா ஒரு மகாபாகோ ஓட்டர் பகவத்கீதையில ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் கேட்டு, நீ ரொம்ப வீரன்தான், 10,000 பேரை அடக்குவ நீ. என்ன அதான் மகாரதனம் காலம்பர் எழுந்துட்டு தேரு சாரதியோட, சாரதி தேரு அந்த தேரோட்டி குதிரைகள் இவைகளோட சேர்ந்து ஒருவரா போய் சாயந்தரம் வரைக்கும் யுத்தம் பண்ணி 10,000 பேரையும் தோக்க வச்சு இவர் திரும்பி வரணும். இவர் மட்டும் இல்ல, தேரோட்டி சௌக்கியமானா குதிரைகள் எல்லாம் சௌக்கியமா இருக்கணும். இப்படி யாராவது வந்தா அவருக்கு மகாரதன் பேரு. ஒரு மகாரதன் இப்படி 10,000 பேரோட ஒரு நாள் முழுக்க யுத்தம் பண்ணி தனக்கு ஒண்ணும் ஆகாம தேரோட்டியை காப்பாத்திட்டு குதிரைகளை காப்பாத்திட்டு தான் மகாரதன். இவ்வளவு ஒரு பவர் இருக்கக்கூடியவன், நீ எத்தனையோ யுத்தங்கள் இப்படி பண்ணிருக்க, பரமேஸ்வரனோட சண்டை போட்டிருக்க, எல்லாம் வந்து நடந்திருக்கு. இருந்தாலும் உன்னாலேயே உன் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏண்டான மனசு இந்த பக்கம் அசைஞ்சுட்டே இருக்கேப்பா. ரைட்ட ஒத்துக்கிறேன், அசம்சயம் மகாபாகோ மனோ துர்நிகிரகம் சலம். அப்ப என்னதான் பண்றது முடியாதுன்னு இந்நேரம் சொல்லிவிட்டு இப்ப நீங்க முடியாதுன்னு நீங்களும் தமாஷ் பண்றல எப்படின்னா, இல்லப்பா மறுபடியும் நிறுத்தி நிறுத்தி வழி பண்ண. காலம்பரை வந்து 2 நிமிஷம் பகவானுக்கு முன்னால உட்கார், 1 மணி நேரம் 10 மணி நேரம் தொழலிய 2 நிமிஷம். ஆனா அந்த 2 நிமிஷத்துல உன் மனசுல ஒரு எண்ணமும் வரணும். பகவானை பத்தி நினைப்பு கூட வேண்டாம், ஒரு எண்ணமும் இல்லாம இருந்து சார் முடியலையே இன்னைக்கு நிக்கலையே நாளைக்கு ட்ரை பண்ண, முடியலையே நாளன்னைக்கு ட்ரை பண்ண, ஒரு 6 மாசம் பண்ண, ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் தானே எவ்வளவோ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கல, பண்ணலன்னா கொஞ்ச நாள் என்ன ஆகுனார், மனசு நீங்க உட்கார்ந்துமே அடைக்கும். அந்த பிராக்டிஸ் தான் வேண்டியிருக்கு. எந்த விவகாரமும் பிராக்டிஸ்னால வரும். மனசை நிக்க வைக்க கூடியதான முயற்சி இருக்கணும். ஆனால் அந்த வழக்கத்தினால அது கேட்கும். ஆகையால் அபியாச என்ன கவுல் செய்ய, இதுக்கு இன்னொரு வழி சொல்றேன். என்னது வைராக்கிய நகே, அது வேணும் இது வேணும்னு கேட்கறத நிறுத்திவிடுது. எது வேணும்னாலும் அப்படியே கடத்தலுக்கு போறது, ஏதோ ஒண்ணு வாங்கி நல்லா இருக்க வாங்கிடலாம் போல இருக்க. அவத்துல கீழே இருக்கிறவா பிளாட்ல இருந்துட்டு இருக்கான், கீழ் பிளாட்ல ஏதோ போண்டா போட்டுருக்கா, நம்மளும் சாப்பிடுவோமே இந்த வாசனை வந்துட்டு இருக்க, இத கொஞ்சம் நிறுத்து, என்னைக்கு உமக்கு வரதோ அன்னைக்கு சாப்பிடுங்க, அது வரைக்கும் அது வேணும் இது வேணும் எனக்கு இல்லாத எண்ணத்தை நிறுத்துக்கோ. இதை நிறுத்தி விட்டு மனசை உணர்றதுக்காக முயற்சி பண்ணிட்டே இருந்தாலேயானால் நிச்சயமா நீங்க அடைய முடியும். ஆகையால் மனுஷனுக்கு என்ன வேணும், மனசை நிக்க வைக்கணும். வச்சசா சரிதம் வதாமி சம்போ அகம் உத்யோக விதாசு தே பிரசக்தா. உத்யோக விதாசு உத்தம யோக விதாசு, முதல்ல உத்தியோகம்னா யத்னம் பிரயத்னம் முயற்சின்னு அர்த்தம் சொன்னேன். உத்தமமான யோக விதிகள்னால எனக்கு முடியாது. உத்யோக விதாது பிரசக்தா மனசா கிருதிமீஸ்வரே. இதனால என்ன பண்ண முடியும்னா, ஹே பரமேஸ்வரா உன்னுடைய ஆக்கிருத்தியை மட்டும் நான் சேவை பண்ணிட்டே இருக்கேன். ரிஷபாரூடனா இருந்துட்டு அப்படியே காலமேல உட்கார்ந்து உங்க பக்கத்துல அம்பாள் உட்கார்ந்துட்டு இருக்கா, நடுவுல சுப்பிரமணிய சுவாமி உட்கார்ந்துட்டு இருக்கார். இந்த ஒரு சோமாஸ்கந்தமான ஸ்கோரம், சோமாஸ்கந்தர்னு வரு, என்னது சோமாஸ்கந்த சோமாசா, அது ச உமா, உமாயோட அம்பாளோட சேர்ந்ததான சொல்ற சோமா. ஸ்கந்தன் நடுவுல இருக்கான், இந்த பக்கம் இந்த பக்கம் அம்பாள், அந்த பக்கம் பரமேஸ்வரன், நடுவுல சுப்பிரமணிய சுவாமி, தான் சோமாஸ்கந்த மூர்த்தி, கந்தமூர்த்தின்னு படிக்கிறான். அது நானும் இவாளுக்கு அதுலயே ஒரு எண்ணம் பேர் என்ன பண்றது, அந்த சோமாஸ்கந்த மூர்த்தியை படிச்சு பார்த்தேன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியம். ஏன்னா இந்த பார்வதி பரமேஸ்வரருடைய சக்தி சுப்பிரமணிய சுவாமியா இருந்துட்டு இருக்க, அந்த சுப்பிரமணிய சுவாமியா இந்த கோலத்துல பரமேஸ்வரனோட சேர்ந்து இருக்கக்கூடியதான அம்பாளோட சேர்ந்து இருக்கக்கூடியதான சுப்பிரமணிய சுவாமிக்கு நீங்க நமஸ்காரம் பண்ணினால் மனசுல இருக்கக்கூடியதான கவலைகள்லாம் ஓடி போயிடும். அதனால கவலை இல்லாம குழந்தை பக்கத்துல இருந்து, சின்ன குழந்தை பக்கத்துல இருந்து அம்மா அப்பாவுக்கு மத்ததெல்லாம் மறந்து போயிடுமோ இல்லையோ, அதே மாதிரி அவ ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கா. அந்த சுப்பிரமணிய சுவாமி நமஸ்காரம் ரொம்ப சந்தோஷம், மனசுல இருக்கக்கூடியதான கவலைகள் போகும்னு சொல்றது. அது மாதிரி மனசாக்கிருதிமீஸ்வரஸ்ய சேவே, இந்த ரிஷப வாகனத்தில் இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் இருக்கா போல மனசுல நான் நினைச்சுட்டு இருக்கேன், மனசை நிறுத்த எனக்கு தெரியல, மனசை பதம் படுத்த தெரியல, வாக்குல அனாவசியமாக பேச வேண்டாம் நானும் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். யாராவது ஒரு வார்த்தை சொன்னா என்ன பீறிட்டு அந்த வார்த்தையால நீ மட்டும் சண்டை போடுறதுக்கு வாக்கு போயிடுது. நாலு வார்த்தை பேசின்னு பிறகுதான் அடாடா நம்ம பேசப்படாதுன்னு நினைச்ச அப்புறம் ஞாபகம் வரும். யாராவது வையட்டும், அதுக்கு மூணு நாள் நீங்க விஷப்பட்டு பிரதிகர்த்தவியம் ஏஷ தர்ம சனாதனா அப்படின்னு அவன் வச்சா நான் சும்மா இருக்கிறத சார், இப்படி இருந்தா உலகத்துல இருக்க என் தலையில மிளகா வச்சு தேய்ச்சி விடுவான். இப்ப தேய்க்காமல இருக்கா, இப்பதான் நான் புதிச்சுட்டு இருக்கேன், யார் உங்களை விட்டா, அதுக்குள்ள ஏன் இப்படி வேற ஆயிடும்னு ஒண்ணும் வேண்டாம். அந்த மனசுல அந்த பரமேஸ்வரன் மூர்த்தியை தியானம் பண்ணுங்க, அவருடைய திருவுருவத்தை தியானம் பண்ணுங்க. திருவுருவத்தை தியானம் பண்ணி பண்ணி கடைசியில் என்ன, அவருடைய லிங்கத்தை மட்டும் தியானம் பண்ணுங்க. அப்புறம் ஆகாசம் விடும், சிதாகாசமாக சிதம்பரம், அம்பரம்னு ஆகாசம் அர்த்தம். ஒரு ஸ்வரூபம் இல்லாதான ஒரு இடவழியா இருக்கக்கூடியதான் அந்த பரமேஸ்வரன் தியானம் பண்ணுதா. இப்படி தியானம் பண்ணலையானால் அந்த மனசுக்கு சாந்தி கிடைக்கும், வாக்கானது அடங்கும், மனசுல சந்தோஷமானது ஏற்படும். தவதாமிதம்போ அகமுத்யோக விதாதுதே பிரசக்தா மனசாக்கிருதிமீஸ்வர தேவே. ஹே பரமேஸ்வரா உன்னுடைய மன என்னுடைய மனசுனால உங்களுடைய உருவத்தை பாக்குறேன், அவ்வளவுதான் முடியும். இந்த கண்ணால உங்களுடைய உருவத்தை அப்படியே நினைச்சு நினைச்சு பாக்குறேன். மனசாக்கிருதி மீஸ்வரஸ்ய சேவே சிரசா சைவ சதா சிவம் நமாமி. சிரசா சைவ தலையால தலை வணங்கி, என்ன கீழே விழுந்து சேவிக்கிறது இல்ல, தலையாட்டம் வணங்கி ஒரு நமஸ்காரம் பண்றேன் உங்களுக்கு. சிரசா சைவ சதா சிவம் நமாமி, தலைய மன தேவத்துக்கிட்ட போகும்பொழுது தலையில் தான் அகங்காரம் இருக்கு, நான் நான் என கொடுங்கதான ஒரு எண்ணம் அந்த தலையில இருக்கு. அதனால தலை நிமிந்து நடக்கிறான் பார்த்தா, பெரியவர்களை பார்த்தா தலை குனிஞ்சு நிக்கணும், கை கூப்பிட்டு தலை குனிஞ்சு நிக்கணும், பரமாத்மா விட்ட அப்படி இருக்கணும். அப்ப என்ன சொன்னார், என்னுடைய அகங்காரம் போச்சு, எனக்கு கர்வம் இல்லை அப்படின்னு காட்டக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். அப்படி நான் உங்களுக்கு சிரசா செய்வ சதாசிவம் நமாமி, சிரசா செய்வ சதாசிவம், சதாசிவனான பரமேஸ்வரன் எப்பொழுதும் மங்களமூர்த்தியா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் நமஸ்காரம் பண்றேன்னு அந்த சிவாங்கிற பதத்துக்கு விசேஷனம் ஆட்டி சதான்னு, எப்பொழுதும் மங்களத்தை கொடுக்கக்கூடியதான பரமேஸ்வரனை நான் வணங்குகிறேன். இல்ல இந்த சதா எடுத்துட்டு முதல்ல சிவான்னு சிரசான்னு போடுங்க, சதா சிரசா சைவ சிவம் நமாமி. அந்த பரமேஸ்வரன் எப்பொழுதுமே வணங்கி கொண்டே இருக்கேன், எப்பொழுது ஒரு சமயத்துல ஒரு சமயத்துல இல்லைன்னு எப்பப்ப பாக்கிறேனோ அப்பப்ப பரமேஸ்வரன் நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு என்ன வேணும், வச்சசா சரிதம் வதாமி சம்போ, உங்களுடைய திரு உருவங்களை திருவிளையாடுகள்ல வாக்குனால சொல்லிக் கொண்டே இருப்பேன். சரித்தம் நீங்க பண்ணியதான ஹாலாஹல லீலை மார்க்கண்டேய லீலை இப்படி பல 24 லீலைகளை வரிசையாக சிவபுராணத்துல முதல் ஸ்கந்தத்திலேயே சொல்லியிருக்கு. சிரசா தெய்வத அமிஜம்போ அகமுத்யோக விதா துதே பிரசக்தே பரமேஸ்வர உத்தியோக விதாசோ. யோகம் சொல்றதுலயோ அல்லது யோகத்தை அனுஷ்டானம் பண்றதுலயோ இல்ல முயற்சி பண்றதுலயோ என்னால முடியாதப்ப. அகமுத்யோக விதா துதே பிரசக்த மனசா ஆக்ருதிமீஸ்வரஸ்ய சேவே. ஹே பரமேஸ்வர, உங்களுடைய ஆகாரத்தை மட்டும் நான் பார்த்துட்டே இருக்கேன், அதுதான் தியானம் பண்ணிட்டே இருக்கேன், வேற ஒண்ணு எனக்கு தெரியல, பூஜை பண்ண தெரியல, துதிக்க தெரியல, தியானம் பண்ண தெரியல, ஆனா மனசுனால உங்களுடைய உருவம் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்று கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன், இல்ல ஒரு போட்டோவோ இல்ல விக்கிரகமா இருந்தா அதை கண்ணால பார்த்துட்டு இருக்கேனப்பா, அவ்வளவுதான் முடிகிறது. மனசா ஆக்ருதிமீஸ்வரஸ்ய சேவே சிரசா செய்வ, தலை குனிஞ்சு உங்களுக்கு என்னுடைய மரியாதை செலுத்துறேன். சதா சிவம் நமாமி. சரி, இப்படி பண்ணினா என்ன வந்ததுங்கிற வித்யா கிருத்கதா நிர்கதாசீத் வித்யா கிருத்யா கிருத்கதா ஸ்வத் பிரசாதாத் சேவே நித்யம் ஸ்ரீகம் ஸ்வத் பதாப்ஜம் பாவே முக்தேர் பாஜனம் ராஜமௌளே ஆத்யா அவித்யா. எத்தனையோ நாளாக கோடி கோடி வருஷங்களாக மனுஷாளுக்கு இருக்க அஜ்ஞானம் அறியாமை, பரமேஸ்வரனை அறியாதான ஒரு தன்மை அது போயிடுது. ஆத்யா அவித்யா ஹிருத்கதா நிர்கதா சீது ஹிருத்கதா மனதில் இருந்த அஜ்ஞானம். இந்த இடத்துல ஹிருத்கதா நிர்கதா சீது மனதுல அஜ்ஞானம் இருக்குங்கிற, சில பேர் பிரம்மத்தினிடத்துல அஜ்ஞானம் இருக்குன்னா சில பேர் ஜீவனிடத்துல இருக்குங்கிற, இந்த மனசுல இருக்குங்கிற அஜ்ஞானம்ங்கிற பட்சம்தான் பாமதிகாரர் சொல்ற பட்சம்தான் இங்க வசதிங்கிறது ஆச்சாரியர்கள் எடுத்துட்டா போல. ஆத்யா வித்யா ஹிருத்கதா நிர்கதா அசீத் பகவத்கீதையில 13வது அத்தியாயத்துல அஜ்ஞானம் எங்க இருக்குன்னு கரணங்கள்ல இருக்குன்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். உங்க புலன்கள்ல இருக்குன்னு அறியாம எங்க இருக்க புலன்கள்ல இருக்குன்னு அதான் இங்க சொல்றார். பிரகரணமா இருக்கும், ஆனா அந்த பிரகரணத்துல நிறைய விஷயங்கள் சாஸ்திர விஷயங்களை ஆச்சாரியால் அப்படியே உள்ள பூத்திருக்கார். வித்யா வித்யா ஹிருத்கதா நிர்கதா அசீத் அதோட மட்டும் இல்ல, வித்யா ஹிருத்யா ஹிருத்கதா ஸ்வத் பிரசாதாத் வித்யா ஹிருத்யா அறிவு வந்தாச்சு எப்படின்னா அழகான அறிவு சோபனமான அறிவு. எந்த அறிவு வந்த பிறகு மனுஷன் சந்தோஷமாவே இருக்கானோ, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் மனசுல நிம்மதியோட நிறைவோட இருக்கான் சார், அப்படிப்பட்டதான அறிவு. எவ்வளவு ப்ராப்ளம் ஊரெல்லாம் வரட்டுமே, மானம் இடிஞ்சு கீழே விழட்டுமே, பூகம்பம் வரட்டுமே, அவன் அசையவே இல்லை. என்ன பரமாத்மா என்ன காப்பா தெரியாது அவருக்கு, அந்த ஒரு தைரியத்துல இருக்கேன் சார். வாழ்க்கையில எவ்வளவு துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை கணக்கிடாததான ஒரு மனப்பான்மை வந்துடுதவருக்கு. அதனால வித்யா ஹிருத்யா ஹிருத்கதா ஸ்வத் பிரசாதா, வித்யா எங்க இருக்க ஹிருத்கதா மனசுல இருக்கு. அதனால அந்தகரண விருத்தி ஞானம் அகண்டாகார விருத்தி ஞானம் தான் ஞான பேர். அத பரா ஏயா ததக்ஷரம் அதிகம்யதே உபனிஷத் சொல்றதல்லவா, வித்யான்னு அறிவுன்னு என்னது அந்த பிரம்ம சிவ வடிவமாக இருக்கக்கூடியதான எண்ணம் அதான் வித்யா. வித்யா ஹிருத்யா ஹிருத்கதா ஸ்வத் பிரசாதாத் சேவே நித்யம் ஸ்ரீகரம் ஸ்வத் பதாப்ஜம் ஸ்ரீகரம் ஸ்வத் பதாப்ஜம். உங்கள் திருவடிகளை நான் எப்பொழுதும் சேவை பண்ணிட்டு இருப்பேன். ஏட்டனர் ஸ்ரீகரம் நன்மையை கொடுக்கக்கூடியது, திருவடிக்கு அவ்வளவு மதிப்பு உண்டுன்னு பகவானுடைய திருவடி அவ்வளவு விஷயம். ஸ்ரீகரம் ஸ்வத் பதாப்ஜம் பாவே முக்தேர் பாஜனம் ராஜபே. ராஜமௌளே பரமேஸ்வரா, சந்திரபிரையோட இருக்கிற சந்திரசேகரனா இருந்துட்டு இருக்கல, உங்களை நான் எப்பொழுதும் சேவை பண்ணிட்டே இருப்பேன். முக்தேர் பாஜனம் முக்தியை கொடுக்கக்கூடியதான் உங்களை சேவை பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல விசேஷமாக இந்த சிவானந்த லஹரி வாசிச்சதுனால கேட்டதுனால என்ன பலமோ, ரொம்ப நாள் கிளாஸுக்கு வரலன்னாலும் இன்னைக்கு வந்தாலும் பலம் என்னடா, பலம் இன்னைக்கு சொல்லியாச்சு. இந்த ஸ்லோகத்துக்கு பலம் என்ன, சிவானந்த லஹரிக்கு பலம் என்ன விசேஷம், பாவே முக்தேர் பாஜனம் ராஜமௌளே அப்படின்னு சிவானந்தருடைய பலத்தை சொல்லக்கூடியதான ஸ்லோகம். இந்த பலம் வந்த பிறகு என்னாச்சுரி துரட்சராணி துர்பாகிய துக்க துர அங்கிருதி துர்பஜம் ஸ்ரீ சாரம் ததீய சரிதம் நிகரம் விபந்தம் கௌரி தமாமிக சமுத்தர கடாட்சி அப்படின்னு தலையில எழுதியிருந்ததான கெட்ட தலை எழுதுறதுல அத்தனை தலை எழுதும் போயிடுதான் பரமேஸ்வருடைய அனுகிரகத்தினால அப்படின்னு மேல சொல்றார். இதை